राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः பெண்பிள்ளையினுடைய வாக்கியங்கள் நம்முடைய அஞ்ஞானத்தை எல்லாம் அழிச்சு போடும்படியான தீப்பொறிகள். பாரதியார் சொல்றார், அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்றார் இல்லையா. பெண்பிள்ளையினுடைய 81 வாக்கியங்களும் 81 அக்னி குஞ்சுகள். இது ஒவ்வொன்றும் நம்மிடத்திற்கக்கூடிய தேவையில்லாதத எரிக்கும்படியான அக்னி குஞ்சுகள். நாளைக்கு போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையில எல்லாமே எரிஞ்சு போகும்படியாக, தேவையில்லாதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகும்படியான, உத்தமமான பகவத் பக்தி தரும்படியான போகி பண்டிகை அமையறதுக்கு நம்ம எல்லாரும் பெண் பிள்ளை ரகசியத்தை ஜபிப்போம், ஜபிக்கணும். நிஜமாவே பெண் பிள்ளை ரகசியம் ரகசியம், ஆனா ஜபிக்கலாம். ஜபிக்க ஜபிக்க அதனுடைய பலம் நன்னா தெரியும். பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றாள் ரொம்ப அழகா. கடலோசை என்றேனோ பெரிய நம்பிகளை போலே. பெரிய நம்பி சுவாமி ராமானுஜருடைய நேரடி ஆச்சாரியன், சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர், ரொம்ப முக்கியமான ஒரு சிஷ்யர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சுவாமி ராமானுஜரை கொண்டு வந்து அவர் இவ்வளவு தூரம் ஆச்சரியமான உலகமே கொண்டாடும்படியான சிதியில வச்சது முக்கியமான காரணம் ஸ்ரீ பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் ரொம்ப விசேஷமானவர், நல்லா விஷயம் தெரிஞ்சவர். அந்த பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய ஒரு சிஷ்யர், மாரநேரி நம்பி அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் வந்து ஒரு ஹரிஜன வகுப்பைச் சேர்ந்தவர். அந்த மாரநேரி நம்பி அழகா விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ஆளவந்தார் சிஷ்யர்களோடு அப்படி போயிட்டு இருக்கார். போகிற சந்தர்ப்பத்துல ஒருத்தர் வாய்க்கால தண்ணியை எடுத்து அதுல மண்ணை கரைச்சு அப்படி குடிச்சுட்டு இருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சுவாமி ஆளவந்தாருக்கு. உடனே ஆளவந்தார் அழகா அவரிடத்துல போய், என்னப்பா பண்ணிட்டு இருக்காய், என்ன மண் எடுத்து தண்ணியில கரைச்சு குடிச்சுட்டு இருக்காயே. உடனே அவர் கை கூப்பிண்டு, சுவாமி மண் சுவற்றிற்கு மண் இடுகிறேன் அப்படின்னார். கஞ்சி களையம் வரத்துக்கு நேரமா எடுத்து பசி, இதுவோ மண் சுவர் தானே, மண்ணால் ஆன சுவர் தானே, பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் தானே, அதனால மண் சுவற்றிற்கு மண் இடுகிறேன். நம்ம மண்ல காய் விதைய விதைச்சு அப்புறமா அது வளர்ந்து அப்புறம் அத காய்கறியாகவோ இல்லாட்டி அரிசியாகவோ அறுவடை பண்றோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணி அழகா திரும்பியும் பக்குவப்படுத்தி சாப்பிடுறோம். அவர் சொல்ல, இத்தனையும் மண்ணிலே தானே விளையா, நம்ம சாப்பிட எல்லா பொருளுமே மண்ணிலேந்து விளைஞ்ச பொருள் தானே, தேங்காவா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், கிழங்குகளா இருக்கட்டும், வேர்க்கடலையா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், எல்லாம் மண்ணிலேந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சாப்பிடுறது. இப்போ ஒரு விதத்துல பார்த்தா மண்ணை கன்வெர்ட் பண்ணி ஆகாரமா சாப்பிடும். அவர் சொல்றார், மண் சுவற்றிற்கு மண் இடுகிறேன். உடனே ஆளவந்த ரசந்து போற என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு மனசுன்னு சொல்லி அந்த மாரநேரி நம்பிய ஜோரா தன்னுடைய சிஷ்யனா ஏத்துக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ஆளவந்தாருக்கு ராஜபிளவை அப்படின்ற ஒரு நோய் வந்துடும். முதுகுல அப்படி வெடிப்பு வரும், இந்த பாதத்துல வெடிப்பு வரா மாதிரி, அதுக்கு பேர் ராஜபிளவைன்னு பேர். அது தாங்க முடியாது, வலி பயங்கரமா இருக்கும், படுத்துக்க முடியாது, நிக்க முடியாது, ரொம்ப உயிரை உசுறு வாங்கி எடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராஜபிளவை நோய். அதாவது அதெல்லாம் தாங்கறதுக்கெல்லாம் மனோதைரியம் இருக்கிறதா பகவத் தைரியம் இருக்கிறதா மட்டும்தான் தாங்க முடியும். சாதாரண மனுஷாலெல்லாம் தற்கொலை பண்ணிட்டு இருவான். அந்த வியாதியினுடைய வேகம் தீவிரம் வலி பயங்கரமா இருக்கும். அப்ப அவருக்கு வந்துருந்து சரி ஆளவந்தாரை ஏத்துருட்டார், சரி நம்முடைய பிராரப்த கர்மா கழியறது, இல்லாடி இது பகவானுடைய சரீரம் அவனுக்கு தெரியும். இது பெரியவாளுடைய அற்புதமான மனசு. நம்மள மாதிரி சரீரத்தை கொண்டாடி தேகாத்ம அபிமானிகள் கிடையாதவ, அதனால வியாதி வந்துடுத்துனா சரி இது பகவத் பிரசாதம் அப்படின்னு ஏத்துக்கிறான். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும், இதெல்லாம் ரொம்ப பக்தி வேணும், ரொம்ப பக்குவம் வேணும். அப்பதான் நமக்கு சின்ன ஒரு தலைவலியோ கால் வலியோ பல்வலியோ, சாதாரண வசனமே சொல்ற தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தா தெரியும். இந்த வியாதிலாம் யாருக்கு வரத பார்த்தாலும் பயங்கரமா இருக்கும். ஆனா பகவான் ரங்கராஜன் சொல்லிட்டான் ஆளவந்தார் இடத்துல, இந்த உன்னுடைய நோயை யாரா ஒரு சிஷ்யனுக்கு நீ கொடுத்துட்டா இது உன்னை படுத்தாம விட்டுடும், உன் சரீரம் நன்னாயிடும். அப்ப ஆளவந்தார் சொல்ல, எதுக்கு நான் கொடுக்கணும், இந்த நோயோட இருந்துட்டு போறேனே, கர்மாவை கழிச்சுட்டு போறேனே. இல்லப்பா, இந்த சித்தாந்தத்துக்கு நீ வேணும், இந்த விஷயங்களை லோகத்துல பிரகடனப்படுத்துறதுக்கு நீ வேணும், அதனால இந்த வியாதிய நீ யாராவது உன்னுடைய சிஷ்யாளுக்கு கொடுத்துடு அப்படின்றார். ஆளவந்தார் முடியவே முடியாதுன்னுட்டார். ஆனா ரங்கராஜ் சொல்றார், நான் சொல்றேன் கேளு, நிச்சயமா இது நீ யாருக்கா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றார். ரங்கராஜனே சரி பண்ணலாமோன்னு. இதெல்லாம் சிலதெல்லாம் லீலைகள், இதெல்லாம் பெரிய லீலைகள். அதாவது ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரியிடத்துல இருக்கக்கூடிய பக்தி, இதெல்லாம் நிரூபணம் பண்றதுக்கான ஒரு வழி. ஆச்சாரிய புருஷால் இடத்துல பகவான் வச்சிருக்கிற மரியாதை, நமக்கு தோணும் உடனே பகவான் சரி பண்ணி கொடுத்துட வேண்டியதானே, நமக்கு அப்படி தோணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே பகவான்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு மேலோங்கி இருக்கு. பெரியவர்கள்லாம் எல்லாமே கிருஷ்ணலீலையா பார்க்கக்கூடியவர்கள். இது வந்து புரிஞ்சுக்கணும்னா அந்த பக்குவம் வந்தால் புரியும் நமக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப அழகா மார் ஜோரா அடுத்த நாள் ஆழம் வந்தால் வேற வழி இல்லாம ரங்கராஜனுடைய நியமனத்தினால அற்புதமா அடுத்த நாள் தன்னுடைய சிஷ்ய கோஷ்டியில சொல்றார், இந்த மாதிரி எனக்கு ராஜபல்லவை நோய் வந்திருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா பகவானுடைய உத்தரவு, இது யாராவது சிஷ்யாளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். அந்த சிஷ்யாளுக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். அடியேனுடைய அந்த ராஜபல்லவை நோயை யாராவது வாங்கிப்பேளா அப்படின்றார். யாரும் வாய திறக்கல. ஆளவந்தாருடைய பரம சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கா, யாருமே வாயை திறக்கல. அதான் அதிசயம். அவ தூரத்திலேந்து இந்த மாறனேரி நம்பி எழுந்து நின்றார். சுவாமி, அடியேனுக்கு இந்த பிரசாதத்தை தந்தருளணும் அப்படின்னுட்டார். உடனே ஆளவந்தார் சொன்ன, குழந்தை தாங்க முடியாதப்பா, வேண்டாம் அப்படின்றார். அப்ப ஜோரா அவர் சொல்றார், பிரசாதத்தை போய் எப்படி தாங்க முடியாதுன்னு சொல்றேள், எனக்கு அந்த பிரசாதத்தை தாங்கோன்னுட்டார். ஆளவந்தார் பல விதமா மாறனேரி நம்பி சொன்னார், நான்லாம் வந்து பெருசா நீங்க சொல்ற மாதிரி கர்மயோகம் ஞான யோகம் சரணாகதி எல்லாம் பண்ணி ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியாது சுவாமி, ஆனா இந்த வியாதி என் உடம்புக்கு நீங்க கொடுத்துட்டேள் அப்படின்னா என் ஆச்சாரியன் என் கூடவே இருக்கார், அந்த தியானத்திலேயே எனக்கு மோட்சம் கிடைச்சிடும், அதனால என்னால திரும்பி உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா என்னோட குலம் அப்படி, மற்ற சிஷ்யா மாதிரி ஓடியாடி கைங்கரியம் பண்ண முடியாது, அதனால அடியேனுக்கு இந்த பிரசாதத்தை அப்படியே பூரணமா கொடுத்துருங்கோலேன்னுட்டார். எல்லாருமே அசந்து போனா, பிராமண சிஷ்யர்கள் பெரிய வேதாந்தம் தத்துவம் விசாரம் ஞானம் எல்லாம் பேசுறவாள்லாம் இருக்கா, ஆனா இத்தனை பேருக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம மாறனேரி நம்பி பேசுறா. அந்த கோஷ்டியில தான் பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாளரையார், இவ்வளவு பெரிய கோஷ்டி ஆளவந்தார் கோஷ்டி இவாள்லாம் இருக்கும் பொழுது கூட இவர்களுக்கெல்லாம் முன்னாடியே தான் நின்றுட்டாராம். ஆளவந்தார் சொல்லி முடிச்ச அடுத்த கஷணம் மாறனேரி நம்பி எழுந்து நின்றுட்டு அடியனுக்கு தாங்கோடு தூரத்துல இருந்து சொல்லிட்டார். கடைசியில ஆளவந்தார் வேற வழி இல்லாம பகவத் நியமனத்தினாலே அழகா இந்த ஜலம் தானம் கொடுக்கற மாதிரி கொடுத்து இந்த வியாதி அவருக்கு கொடுத்துட்டார். பெரியவாளால நினைச்சால் இதை கொடுக்க முடியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சி மகாபெரிவா கூட ஒரு சந்தர்ப்பத்துல ஜுரத்தை ரொம்ப நடுங்கிட்டு இருந்தா, யாரோ ஒரு பக்தர் அவரை பார்க்க வந்தா, அவட கட்டாயம் பேசணும்னுட்டா அந்த ஒரு ஸ்திதி. இப்ப பெரியவா என்ன பண்ணாருன்னா, அந்த பக்தர் வரும்போது பக்கத்துல இருக்க மனைய அவர் தட்டு தட்டினார். உடனே அவர் உடம்புல இருந்த ஜுரம் அந்த மனையில போயிட்டு மனம் ஆடிண்டே இருந்தது. இவர் எல்லாம் பேசி எல்லாம் முடிச்ச உடனே அழகா திருப்பியும் பெரியவர் மனைய தட்டினார். அடுத்த கணம் ஜுரம் இவர் உடம்புக்கு வந்துடுத்து. பெரியவாளால முடியாது, எதுவுமே இல்லை. எத்தனையோ மகாத்மாக்கள் ரமண மகர்ஷினால தன்னோட கேன்சர் சரி பண்ணிக்க முடியாதா, யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவோ மகாத்மாக்கள்லாம், நம்ம விவேகானந்தருக்கு வீசிங் உண்டு, அப்படி மூச்சரைக்கும் அவருக்கு, அவள்லாம் சரி பண்ணிக்க முடியாதான்னா அவள்லாம் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஒரு பக்தரே ஸ்ரீரங்கம் போறார். போகும்பொழுது அவருடைய சிஷ்யன் ஓடி வந்து சொல்றான், சுவாமி ஜாதகப்படி உங்களுடைய பிராரத கர்மா படாத பாடு படுத்த போறது, ஏழு நாட்டு சனி உங்களை பிடிக்க போறது அப்படின்றார். உடனே ஒரு பக்தி பரவச சொல்லார், நல்ல வேலை தனியா போனோம்னு நினைச்சா அவர் அவரையும் கூட்டிட்டு போறேன்னு விட்டாரான். ரங்கனை பார்க்க தனியா போறேன்னே யாரோ ஒருத்தர் துணைக்கு வந்தா தேவலையேன்னு விட்டாரான். அப்படி இந்த பாகவதாளுடைய ஹதயம் இருக்கு பாருங்கோ, அவளுடைய அந்த மனோ வலிமை நம்மெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. அவ்வளவு பெரிய மனோ வலிமை நமக்கு வர வேண்டாம். ஆனா இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் இருக்கான போது நம்ம சரீரத்தை கொண்டாட வேண்டாம், அதுதான் முக்கியம். சரீரத்தை ஜாகிரதையா பாத்துக்கிறது வேற, சரீரத்தை கொண்டாடுறதுன்னு வேற. நம்ம சரீரத்தை ஜாகிரதையா பாத்துக்கிறதே இல்லை, ஆனா சரீரத்தை நன்னா கொண்டாடுறோம். பெரியவா சரீரத்தை பகவத் பிரசாதமா பாத்துக்கலாம், சரீரத்தை கொண்டாடுறது இல்லை. கொண்டாடுறது இல்லை அப்படின்னா அதுக்கு இதுதான் வேணும், இப்படிதான் வேணும், இப்படிதான் நம்ம சரீர சௌகரியத்தை பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் சரீரத்தை கொண்டாடுறது. சரீரத்தை ஜாகிரதையா பாத்துக்கிறோம், இது பகவத் ஸ்வரூபமான விஷயம், பகவான் கொடுத்த பிரசாதம். நிறைய வித்தியாசங்கள் உண்டு, போக போக உங்களுக்கு புரியும். கடைசியில மாரணைய நம்பிக்கை அந்த ராஜபளவை நோயை கொடுத்துட்டார். இந்த ராஜபளவை நோய் அவரை உருக்க ஆரம்பிச்சு விடுத்து, கடைசியில அவ குடும்பத்தாரெல்லாம் அவரை திரஸ்கரிச்சு விட்டார், எல்லாரும் அவரை கைவிட்டு விட்டார். அதான உலகத்துல இப்ப பெற்றோர்லாம் வந்துருத்தா எல்லாரும் கைவிட்டுடுவா இல்லையா, உடம்புனால பிரயோஜனம் இருந்தால் உலகம் கொண்டாடும். யாராக இருப்பினும், நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இது உலகத்தினுடைய எழுதப்படாத சட்டம். சில விஷயங்கள்லாம் உலகத்தில் எழுத முடியாது, ஆனால் இது காலம் காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம். பல கிராமங்கள்லாம் இன்னைக்கும் உண்டு, யாராவது வயசானவ அப்படி இப்படின்னு இருக்கா போக மாட்டேங்கிறா அப்படின்னா அவளுக்கான சில முறைகள்லாம் பண்ணிடுவா, தானாகவே மரணம் வரா மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இளநீரை கொடுத்துருவா, ஜன்னி கண்டுடும். நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு ஜோரம் நிறைய இளநீரை கொடுப்பா, ரெண்டுமே விரோதமானது. இது ரெண்டுத்தையும் கொடுத்தாச்சுன்னா தானாகவே அவளுக்கு ஜன்னி கண்டு அதுலேயே மரணம் போயிடும். இன்னைக்கும் பல ஊர்களில் அந்த மாதிரி பயங்கரங்கள் நடந்துருக்கு. போல இன்னைக்கு காலகட்டத்தில் கருணை கொலைன்னு ஒன்று பேசுறா பாருங்க, ஃபாரின்லாம் உண்டு கருணை கொலை. அவளால் பார்த்துக்க முடியல, அந்த கஷ்டப்படுற கஷ்டத்தை தாங்க முடியலன்னா அவளுக்கு ஏதாவது மருந்தெல்லாம் கொடுத்து அவளை விஷ ஊசி போட்டு கொள்றதுன்னு ஃபாரின்லேயும் உண்டு. இந்த மாதிரி கருணை கொலைகள் இப்படி நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். அதனால சரீரம் நன்னா இருக்கும் பொழுது எவ்வளவு முடியுமோ பக்தி பண்ணி பகவத் தியானம் பண்ணிடுவோம். நன்னா மனோ வலிமை கூடணும். பக்தி எதுக்குன்னா மனோ வலிமை. உடனே நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துருமா அப்படி யோசிக்கிறதுக்காகவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் அதெல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். சரியா, இந்த மாரணை நம்பி எல்லாரும் திருஸ்கரிச்சு விட்டா ஒரு குடிசையில் அவர் பாட்டு தனியா இருக்கார். எல்லாரும் அவரை விட்டுட்டார். ஒரு சிதியில ஆளவந்தாரும் பரம பதிச்சுட்டார். ஆளவந்தார் போனதுக்கு அப்புறம் கூட ஆளவந்தார் இருந்ததுல இருந்து பெரிய நம்பிகள் இருக்கார் இல்லையா, அவர் தினமும் அந்த சேரிக்கு போய் இந்த மாரணை நிமையோட புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு அவர் அழகா உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு அழகா அவருக்கு தன் வீட்டில இருந்து அன்னம் கொண்டு போய் அவருக்கு ஊட்டி கொடுத்துட்டு வருவார். இப்படி பார்த்துட்டு இருந்தார் பெரிய நம்பிகள். ஒவ்வொருத்தரையும் மாரணை நம்பியை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்க ஆச்சாரனுடைய வியாதி அவர் வாங்கிட்டு இருக்காரு, இந்த ஒரு மனோ தைரியமோ பக்குவமோ நமக்கு இல்லையே. அதனால மாரணேழு நம்பிக்கு அவர் உடம்புக்கு சுசுருஷ பண்றாரு இல்லையா, அதையே தன் ஆச்சாரியன் ஆளவந்தாருக்கு பண்றேன்னு நினைச்சிட்டு பண்ணுவார். மனசு தானே, இப்ப யாராவது நம்ம வாரத்துல வயசானவருக்கா உடம்பு முடியாம படுத்த படிக்க ஆயிட்டான்னா பீஷ்ம பிதாமகர்னு நினைச்சு நமக்கு பண்ண தோன்றதா இல்ல இல்லையா, ஒரு பாரம்னு தோணி போயிடுறது இல்லையா. இது உலகத்துல பாக்குறோம். ஆனா மகாத்மாக்களுடைய மனசு பாருங்க, இந்த மாரணியரை நம்பி தன்னோட ஆச்சாரனுடைய வியாதியை வாங்கின்ற காரணத்தினாலே அவரை தன் ஆச்சாரியன் ஆளவந்தராகவே பாவிச்சுண்டு அழகா பெரிய நம்பிகள் அவருக்கு சரீரத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சித்தியில ரொம்ப முடியாம போயிடுறது மாரணியரை நம்பி. அப்ப அவர் சொல்றார், சுவாமி அழகா சொல்றார், புரோடாசத்தை நாய்க்கிடாதே காத்தருள வேணும் அப்படின்ற. புரோடாசம் அப்படின்னா அபிசு சரியா, இந்த அபிசை கொண்டு நாய்க்கு போட மாட்டா. அந்த மாதிரி அவர் சொல்றார், இந்த சரீரத்துல வந்து அடியனுடைய உயிர் போனதுக்கு அப்புறமா இந்த சரீரத்தை இந்த தேக பந்துக்கள் இடத்துல கொடுத்துடாதீங்க. அதாவது அவாதான் வேண்டான்னுட்டா, நானும் ஆச்சாரியன் திருவடியே கதின்னு அடைஞ்சுட்டேன், அதனால தயவு செய்து இவரோட அந்திம காரியத்தையும் தேவரீரே பண்ணிட்டேன்னா பரம சந்தோஷம் எனக்கு, இத போய் தேக பந்துக்கள் இடத்துல கொடுத்துடாதீங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது வரவளோ இல்லையோ, போன பிறகு ஒரு தலைமுங்கு போடுறதுக்காக விசாரிக்காத வருவா. உலகத்தையே சொல்லுவா, நல்லதுக்கு போகலனாலும் போகாம இருக்கலாம், கெட்டதுக்கு போகாம இருக்கலாமா, சாவுக்கு போகாம இருக்கலாமா, நிறைய வசனங்கள் எல்லாம் நல்லா பேசுவோம் இல்லையா. அதாவது சொல்லிட்டார், புரோடாசத்தை நாய்க்கிடாதே நோக்கி அருள வேணும். அவள்லாம் தேவைன்னா இருக்கா, இல்லாட்டி போயிடுற அவ்வளவுதானே. அதனால தேவரீரே கிருப பண்ணணும்டா. ஒரு சிதியில மாரணையை நம்பி ஆள வந்தார் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு உசிர விட்டுட்டார். அது வரணும் இல்லையா. கடைசி காலத்தை வாய் இழுத்துட்டு இருக்க வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப அப்படின்ச்சார் பெரியாழ்வார்லாம். பெரியாழ்வார் சொல்றார், நல்லா வயசான காலத்துல அந்திம காலத்துல நினைப்பனான் தெரியாது ரங்கா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேனு. அப்போதைக்கு இப்போதே சொல்லிட்டேன்ப்பா, நீ பாத்துக்கோ அப்படின்றார் பெரியாழ்வார். அதுல இவர் அந்திம காலத்துல ஆள வந்தார் திருவடிகளே சரணம் 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 அப்படியே போயிட்டார். உடனே பெரிய நம்பிகள் புத்திர கிருத்தியம்னு சொல்லுவார், தகப்பனாருக்கு பிள்ளை பண்ணக்கூடியதான அந்திம சம்ஸ்காரங்கள். அந்த சிதியில இருந்துண்டு மாரணேரி நம்பிக்கு பெரிய நம்பிகள் ஜோர அந்திம சம்ஸ்காரம் பண்றார். அவ்வளவு ஜோர ஆள வந்தாரு பண்ற மாதிரி விசேஷமா பண்ணிடுற. உடனே ஊர்ல எல்லாம் முணுமுணுக்கிற பிராமணாள்லாம், அவள்லாம் பண்ணப்படாது, அவர் தாழ்ந்த ஜாதிக்காரர், இவரு போய் பண்ணலாமா, யார் கேக்கிறது, இப்படி எல்லாம் ஊர் முழுக்க இப்படி பேச ஆரம்பிச்சுட்டார். அப்ப சுவாமி ராமானுஜர் காதலி அந்த விஷயம் விழுந்து விடுத்து. உடனே சுவாமி ராமானுஜர் நேர பெரிய நம்பிகள் கிட்ட போறார். அவருக்கு ஆச்சாரியனுடைய மனசு நன்னா தெரியும், ஆச்சாரியன் பண்ற காரியங்களும் தெரியும். இருந்தாலும் லோகத்திலே தன் ஆச்சாரியனை பத்தி தப்பா பேசிடப்படாதேன்னு சொல்லி நேர போறார் சுவாமி ராமானுஜர். சன்னியாசி தானே, தேவரீரே இந்த கர்மாவை பண்ணணுமா, வேற யாராவது வச்சு கூட பண்ணிருக்கலாமே, சுவாமியே இதை பண்ணணுமா, ஊரெல்லாம் ஒரு மாதிரி சொல்றாளே அப்படின்ட்டார். உடனே அழகா பெரிய நம்பிகள் பேசுறார், வாரீர் உடையவரே. ஆச்சரியமா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி இஷ்வாகு குலச்சக்கரவர்த்தி ஸ்வயம் பகவான் அவ்வளவு சிரேஷ்டமானவர் அற்புதமானவர். அவர் ஜோரா ஜடாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் பெரிய உடையாருக்கு. நான் ராமனை காட்டிலும் உயர்ந்தவனோ, இவர் என்ன பெரிய உடையார் ஜடாயுவை காட்டிலும் தாழ்ந்தவரோ அப்படின்றார். ஆச்சரியம், அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலேன் பெண்பிள்ளை சொல்றாருன்னு பெரியப்பான்ற ஸ்தானத்துல வச்சுண்டு ராமன். ஜடாயு பரவதானே கழுகு அரசன் தானே, அவருக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல எப்படி புள்ள பண்ணணுமோ அந்த மாதிரி ஜடாயுவை அப்பா போல பாவிச்சனா தசரதற்கு அந்திம சம்ஸ்காரம் ராமன் பண்ணல. ராமன் அப்பா ஸ்தானத்துல வச்சு அந்திம சம்ஸ்காரம் பண்ணது ஜடாயுவுக்கு தான். கழுகரசன் அவருக்கு பண்றாருன்னு அதுதான் பெரிய நம்பிகள் கேட்கிறார், நான் ராமனை காட்டிலும் உயர்ந்தவனோ, இந்த ஜடாயுவை காட்டிலும் மாரணேரி நம்பி தாழ்ந்தவரோ அப்படின்னுட்டார். சொல்லிட்டு உடனே அடுத்து சொல்றார், பஞ்சபாண்டவர்கள் யுதிஷ்டன் ஆச்சரியமா விதுராழ்வானுக்கு, விதுரரையும் ஆழ்வார்கள் சொல்லுவார், விதுராழ்வானுக்கு பண்ணாரே நான் தர்மரை காட்டிலும் உயர்ந்தவரோ. தர்மருக்கு எல்லா தர்மமும் நன்னா தெரியும், யம தர்மராஜன் தான் யுதிஷ்டன அவதாரம் பண்ணார். அந்த தர்ம தேவத ரூபமான யுதிஷ்டனை காட்டிலும் நான் என்ன உயர்ந்தவனோ, அதாவது அவளே பண்ணிருக்கா, அப்ப அவளை விட மேல இருந்தானே பண்ணாம இருக்கு, நானும் அவளை காட்டிலும் உயர்ந்தவனோ, நான் என்ன தர்மரை காட்டிலும் உயர்ந்தவனோ, மாரணேரி நம்பி விதுரரை காட்டிலும் தாழ்ந்தவரோ அப்படின்னுட்டார். அப்ப ஆச்சரியமா இத்தனையே சொல்றார், தாழ்ந்தவரோ. அப்ப மாரணேரி நம்பி எவ்வளவு வசதி, அதெல்லாம் சொல்லிட்டு உடையவரே. நம்ம நம்மாழ்வார் திருவாய் மொழியில எல்லாம் சொல்லியிருக்கார், பயிலும் சுடருளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில் இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே. யார் பகவான தியானம் பண்ணி பகவஸ்மரணையில இருந்து பகவன் நாமத்தை ஜபிக்கிறாளோ அப்பேற்பட்டவர்கள் எல்லா காலத்திலையும் எமக்கு மேலானவர் தெய்வம்னு ஆழ்வார் கொண்டாடுறார். திருமங்கைமன் ரொம்ப அழகா சொல்றார், கடல் மல்லை தலசயனை துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் எவரேலும் அவர் கண்டீர் எங்கள் குல தெய்வமே அப்படின்னு. திருக்கடல் மல்லையில படுத்திருக்கக்கூடிய சலசயன பெருமாளை, திருக்கடல் மலை மகாபலிபுரம், அந்த சலசயன பெருமாளை கொண்டாடும் நெஞ்சுடையர் எவராக இருந்தாலும் அவர் எங்களுடைய குல தெய்வம் அப்படின்றார். பெரியாழ்வார் சொல்றார், ஆச்சரியமா ஜோரா யார் பகவத் தியானம் பண்ணிட்டு பகவன் நாமர் ஜபிக்கிறாளோ அவர் எந்தம்மை விற்கமும் பெறுவார்களே. பகவத் தியானத்துல மயங்கி கடங்க பகவன் நாமத்தையே ஜபிக்கிறவர்கள் அவளுக்கு நாங்கள்லாம் கொத்தடிமை. அவ எங்களை எங்ககிட்ட சொல்ல கூட வேண்டாம், யார்கிட்ட இவரை உன்னை வித்திருக்க பண்ணி அவரோட போயிடுன்னு நாங்க பாட்டுக்கு போயிடும், எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்றார். அப்ப ஆழ்வார் சொன்ன இந்த பயிலும் சுடரளி அதினூறு பாசம் நிர்மார் கடிமை செய்வான் போல் அவனை கருத வஞ்சித்தின்னு அடுத்த பாசத்துல சொல்றார். நம்மாழ்வார் பகவான கூட விடலாம், பாகவதால விடப்படாதுன்னா சொல்லியிருக்காரப்பா. நிஜமாவே பாகவதாதானே சர்வசிரேஷ்டம். பெரிய நம்பி கேட்கிறார், அப்ப ஆழ்வார் வார்த்தை என்ன? கடலோசையோ, கடற்கடல போய் நின்னோம் அப்படின்னா ஒரே இறைச்சல், இந்த அலை வந்து அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா, ஒரே இறைச்சலா இருக்கும். அதுக்கு எதா அர்த்தம் உண்டா? அதுக்கு எதா பிரயோஜனம் உண்டா? அதுக்கு எதான விலை உண்டா? அதனால யாருக்கா நன்மை உண்டா? ஒன்னும் சத்தம் போட்டுருக்கு, அலை அடிக்கிற சத்தம், இறைச்சி இறைஞ்சல் இறைச்சல் கேட்கும் இல்லையா, இறைஞ்சின் இருக்கும் இல்லையா. பெரிய நம்பிகள் கேட்கிறார், அது போல ஆழ்வார் பாசுரங்கள் அர்த்தம் இல்லையோ, கடலோசையோ அப்படின்னு. அதத்தான் பெண்பள்ள சொல்றா, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. என்ன வார்த்தை பாருங்க, இது வைஷ்ணவ சித்தாந்த அனுபவத்தில் இருக்கவாள் மட்டும்தான் அந்த வார்த்தையெல்லாம் புரியும், அந்த பகவத் விஷயம் கேட்கிறவாளுக்கு தான் புரியும். கடலோசை பெண்பள்ள இத சொல்லிட்டா, ஆச்சரியம். என்ன வார்த்தை பார்த்தேளா, பகவத் பக்தி தான் வசதி, குலம் முக்கியம் இல்லை, ஜாதி முக்கியம் இல்லை, அவளுடைய வயசு முக்கியம் இல்லை, அவள் பகவத் பக்தி பண்றா அவ்வளவுதான். ஜோரா தொடரடி புடியாழ்வார்லாம் சொல்றார், வெறுவரை கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரையிலும் அறிவினை பயன் அது அறிவினை பயனதுய்யார் அரங்கமா நகருளானே என்றார். இன்னொரு பாசத்துல சொல்றார், பகவன் நாமத்தை சொல்லவும் சும்மா போற வரை யாரையா தலையை வெட்டினா கூட அவன் பண்ற நியாயம்தான் அப்படின்னு. அதாவது அந்த அளவுக்கு பக்தர்களை வசத்தி கொண்டாடுறார். பெரிய நம்பி சொல்றார், மாரணே நம்பி ஆச்சாரியனுடைய வியாதியையே வாங்கின்றார், அவருக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு என்னுடைய பாக்கியம், இல்ல ஊர் சொல்றதுக்கு என்ன இருக்கு, இவா யார் இதை பத்தி பேசுறதுக்கு, ஆழ்வாருடைய விஷயம் தெரிஞ்சவா இதை பத்தி பேசுவாளோ, அப்ப தெரிஞ்சும் பேசுறான்னு அதை கடலோசையா அவ கணக்கில் இடுறாளோ, புத்தியில உரைக்கலையோ, ஆளவந்தார் சொன்னதெல்லாம் வேஸ்டா போயிடுது, அதுவும் கடலோசையோ அப்படின்னுட்டாராம். உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய மற்றவாட சொன்னார, பார்த்தீரா ஆழ்வார் பாசுரம் எவ்வளவு தூரம் உள்ள இறங்கி இருக்க பாருங்கோ, என்ன நினைச்சிட்டு இருக்க பெரிய நம்பிகளை பத்தி அடுத்தவாகிட்ட சொன்னாராம். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண்பிள்ளை சொல்றா, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே, பெரிய நம்பிகளை போலேன்னு சொல்றான். பெயர்பட்ட பெரிய நம்பி, ராமானுஜருக்கு நன்னா பரிச்சயமான பெரிய நம்பிகள், ராமானுஜர ஆளவந்தார் பக்கத்துல ஐசிண்டு போன பெரிய நம்பிகள், ஆளவந்தார் போனதுக்கு அப்புறமா ஸ்ரீரங்கத்திற்கு வாழலாம், நீர் போய் ராமானுஜரை கூட்டிட்டு வான்னு சொல்ல, அழகா பெரிய நம்பிகள் ராமானுஜரை தேடிண்டவர, ராமானுஜரும் வரதராஜன் சொல்ல ஸ்ரீரங்கம் கலந்த ரெண்டு பேரும் மதுராந்தகம் ஏரி கரையில ஏரிகாத்தராமர் கோவில்ல மீட் பண்ண பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சார். அந்த பெரிய நம்பிகளை பத்தி ராமானுஜரிடத்துல இவள் சொல்றார், பெரிய நம்பிகளை தன் வீட்டு மச்சில் மாடியிலேயே தங்க வச்சுண்டு பகவத் விஷயங்களை கேட்ட ராமானுஜரிடத்துல இந்த பெண்பிள்ளை சொல்றா, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. மனைவி பெரிய நம்பி அவமதி, பெரிய நம்பிகளுடைய மனைவி அவமதிச்சுட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பார்த்தார், இனிமேலும் இவளோட எனக்கு ஒட்டில்ல வரவில்லைன்னு சொல்லி அழகா ஆச்சாரியனையும் ஆச்சாரிய பத்தினியையும் இப்படி அவமானப்படுத்திட்டாளேன்னு சொல்லி தன்னுடைய மனைவியையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கின்ற அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண்பிள்ள சொல்றா, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. அதுலயும் இந்த விஷயத்த நேரடியா கேள்வி கேட்டு பதில் வாங்கின்றவர் ராமானுஜர், இந்த விஷயத்த நன்னா தெரிஞ்சவர் ராமானுஜர் தான். அவர் தான் உலகத்துல பிரகடனப்படுத்தினார் பரிநம்பிகளுடைய விஷயத்தை, வைபவத்தை. ராமானுஜர் அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழிய புன்முறுவல் பூத திருமுகவான்றதோட நின்றார். எங்க ஆச்சாரனாச்சு சும்மா அவர் அவ்வளவு பெரியவர், எத்தனை ஆச்சரியம், ஜாதி மதத்தை கடந்து ஆச்சாரிய பக்தியில தளச்ச பெரிய மாரணேர் நம்பிக்கு புத்திர கிருத்தியம் பண்ண ஆச்சாரிய டிசிஷன் அப்படி நெஞ்சு நிமிந்து, எங்க குரு, என்னுடைய ஆச்சாரியன், சோட போக மாட்டார், என் குருவாச்சே அப்படின்னு. அது ஒரு சந்தோஷம் இல்லையா, என் குரு, என் ஆச்சாரியன், எல்லாரும் சொல்லுவாங்க எங்க ஆச்சாரியன், இவர் எங்க ஆச்சாரியன், இவர் எங்க குரு அப்படின்னு இல்லையா. அந்த ஒரு நெஞ்சு நிமிந்து அப்படி நின்னாராம். சாத்வீக அகங்காரம்னு பேர் இதுக்கு. அது சில விஷயங்கள்லாம் சாத்வியம், எங்க குரு, என்னுடைய பகவான், என் ரங்கன், என் பத்மநாபன், என் விட்டலன் அப்படிங்கிற ஒரு உரிமை இல்லையா, அது பேர் சாத்வீக அகங்காரத்தோட. அந்த ராமானுஜர் அப்படி நிக்க அவர் அசந்து போனார். இந்த விஷயம் எந்த பெண் பிள்ளைக்கு நன்னா தெரிஞ்சிருக்கேன். கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே, இனிமேல் கடலை பார்த்தாலும் அலையடிக்கிறத பார்த்தாலும் கடல் சப்தம் கேட்டாலும் எங்கேயாவது ஏதான இறைச்சல் கேட்டாலும், அப்படியே இறைச்சலா இருக்கு, வண்டியெல்லாம் ஹார்ன் அடிக்கிறது. நம்ம எங்க கடற்கரைக்கு போறோம், கடற்கரைக்கு போனா வச்சுப்போம், மற்ற இடம் இப்ப இருக்க சிட்டி டிராபிக்ல பாவம் 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 ஹார்ன் அடிக்கிறான், கடற்கரை ஒரே இறைச்சல், வண்டியோட சத்தம், இனிமேல் எந்த இறைச்சல்களா, எல்லாம் பிரயோஜனம், இரிட்டேட் பண்றதோன்னு. அந்த மாதிரி இறைச்சல் கேட்டா கூட பெரிய நம்பியை நினைச்சுக்கோங்கோ, கடலை பார்த்தாலும் பெரிய நம்பியை நினைச்சுக்கோங்கோ, கடல் ஓசையை கேட்டாலும் ராமானுஜன் நினைச்சுக்கோங்கோ, இத்தனை அழகா பேசுற பெண் பிள்ளையையும் நினைச்சுக்கோங்கோ. நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது கடற்கரை, காலார அப்படி அலையில நடக்கிறது, நம்ம எல்லாரும் உட்காந்து நேரம் போகிறது தெரியாம இந்த அலை அடிக்கிறத பார்த்துட்டு இருப்போம். அது என்ன ஏதுன்னு இன்னி வரைக்கும் யாராலையும் வர்ணிக்க முடியல. என்னமோ அந்த கடற்கரை மணல்ல உட்கார்ந்துட்டு அப்படி கடலையும் ஆகாசத்தையும் பார்க்கறது ஒரு சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத ஆனந்தமா, அமைதியா, நிதானமா, தெளிவா, ஞானமா சொல்ல முடியாது யாராலையும். ஆனா நம்ம ஹிருதயத்தின் ஓரத்துல ஏதோ ஒண்ணு பண்ணக்கூடிய ஒரு சம்பவம், அந்த கடல் இறைச்சல், அந்த கடலோசை இனிமேல் பெண் பிள்ளை ஓசையாகவே நமக்கு கேட்கட்டும். 69 வாக்கியம் முடிஞ்சாச்சு, இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், 12 நாள். இப்பயே பல பேருக்கு இவ்வளவு பேசுறாளே, இவளுக்கு ராமானுஜர் என்ன பதில் சொல்லியிருப்பார் அடுத்து, அந்த ஒரு யோசனை தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க 82 நாள் இல்ல காத்துட்டு இருக்கணும் சரியா, அப்பயும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கலாம், பாப்போமே. ராதே கிருஷ்ணா, ரீகா நீங்க சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி. இனிமேல் யாருக்கா உடம்பு முடியல, படுத்த படுக்கையா இருக்கா, யாராவது பெட்ரிடன் பசங்கள் மனுஷாள் பேஷண்ட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றானா கூட, பெரிய நம்பிய பாருங்கோ, மாரணேர் நம்பியை நினைச்சுக்கோங்கோ, ரைட்டா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா, ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹே.